நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் யோகேஷ் புஷ்பராஜா.
இது குமாரின் கதை. குமார் வேலை பார்ப்பது ஒரு ஐடி கம்பெனியில். புதிதாக திருமணம் ஆனவர். ஆனால் அவர் திருமணம் ஆனவர் போலவே நடந்து கொள்வதில்லை. அப்படி குமாருக்கு என்னதான் நடக்கிறது? குமாருக்கு கடந்த 6 மாதங்களாக மனதில் ஒருவிதமான சஞ்சலம். நித்திரை வேறு ஒழுங்காக இல்லை. சாப்பாட்டிலும் ஒருவித ஈடுபாடு இல்லை. அடிக்கடி கோபம் வேறு வருகிறது. புதிதாக திருமணம் ஆனவர் போல் அவரின் வாழ்க்கை இல்லை. தனிமையே எப்போதும் விரும்புகிறார். அவர் சொந்தங்கள் மட்டுமல்ல, நண்பர்களும் இதனை கவனிக்க தவறவில்லை. குமார், இஸ் எவ்ரிதிங் ஓகே என்று பலரும் அவரிடம் கேட்டாலும் அவர் ஒன்றையுமே பொருட்படுத்துவதில்லை. அவரது மனைவி மற்றும் நண்பர்களின் தொடர்ந்த வற்புறுத்தலால் ஒரு வாராக ஒரு கவுன்சிலரை சந்திக்க அவர் ஒத்துக்கொண்டார். தொடக்கத்தில் தயங்கிய குமார் தொடர்ந்து வந்த கவுன்சிலிங் செஷன்களில் முழுவதுமாக மனம் திறந்து பேச துவங்கினார். தாய் நாட்டினை விட்டு புலம்பெயர்ந்த குமாரின் பின்னணியில் பல தடங்கல்கள் இருந்துள்ளன. தனது 11 வயதில் பிறந்த நாட்டில் நடந்த பல போராட்டங்களுக்கு அவர் முகம் கொடுத்துள்ளார். பிறந்த கிராமத்தை விட்டு ஓடி அகதி முகாமிலிருந்து பின்னர் சமாதான காலத்தில் மீண்டும் நம்பிக்கையுடன் ஊருக்கு திரும்பியதை விலாவாரியாக விவரித்தார். எல்லாமே பொய்த்து போனதை சொல்லி மிகவும் மனம் வருந்தினார். விமான தாக்குதல்களில் குண்டுமலைகளின் நடுவில் பங்கரில் இருந்து படித்ததை பெருமையாகவும் நினைவு கூர்ந்தார். உறவினர்கள் மற்றும் சில நண்பர்களை அந்த போராட்டம் காவு கொண்டாலும் மனம் தளராமல் தனது பட்டப்படிப்பை அவர் தனது தாய் நாட்டிலேயே முடித்து கொண்டார். போராட்ட காலத்தின் உச்சக்கட்டத்தில் வெளிநாடு போக அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. சரியாக அவர் அதனை பயன்படுத்தி கொண்டார். தாய் நாட்டை விட்டு வெளியேயும் வந்துவிட்டார். புலம்பெயர்ந்த நாட்டில் வேலை தேடி அலைந்து ஒரு நிலையான வேலை எடுத்து தனது சொந்த காலில் நிற்க அவருக்கு சில காலம் எடுத்தது. தற்போது திருமணம் வேறு முடித்தாகிவிட்டது. குமார் ஒரு நாளும் மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்த தனது கடந்த காலத்தை பற்றி குழம்பியதே இல்லை. அந்த கசப்பான நினைவுகளை அவர் மீட்டி பார்த்ததும் இல்லை. அந்த ஆங்கில படத்தினை பார்க்கும் வரை ஒரு ஆங்கில படம் அவரின் வாழ்வை நிலைகுலைய வைத்தது. அவரது மனதினை தடம் புரள வைத்தது. பிளாக் ஹாக் டவுன் என்ற அந்த ஆங்கில திரைப்படம் 1993 சோமாலிய உள்நாட்டு போரின் போது சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டர் விமானியை பற்றிய உண்மை கதையாகும். ரிட்லி ஸ்காட்டின் டைரக்ஷனில் 2 அகாடமி அவார்ட்ஸ் வென்ற ஒரு தத்ரூபமான படம் அது. அந்த ஆங்கில படத்தை பார்த்த குமாருக்கு அந்த இரவு தூக்கமே வரவில்லை. திரும்ப திரும்ப பழைய நினைவுகளே வந்து கொண்டிருந்தன. பங்கரில் பதுங்கியிருந்த போது எழுந்த பயம், மேலே பறக்கும் விமானம் தாழ்ந்து வரும்போது கேட்கும் இரைச்சல் மற்றும் கூவிக்கொண்டு விழும்போது குண்டு ஏற்படுத்தும் சத்தம் அவரது காதில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவரது உடல் மற்றும் மனது மரத்து போனதை போன்ற ஒரு உணர்வு. அடிக்கடி பயங்கர கனவு வேறு வேறு. திடுக்கிட்டு நடுகிரவில் விழிப்பார் குமார். தூக்கம் அப்படியே தொலைந்து போனது. முறையான தூக்கம் இல்லாமல் இரவு முழுக்க அதே சிந்தனையுடன் மறுநாள் வேலை நேரத்தில் ஒரே களைப்பாக இருக்கும். ஒன்றிலுமே கவனம் செல்லாது. எந்த ஒரு சப்தம் கேட்டாலும் ஒருவித பதற்றம் அவரது மனதை பற்றி கொள்ளும். ஒரு டம்ளர் கீழே விழுந்தாலும் கார் கதவினை யாராவது அடித்து சாத்தும் போதும் குமார் திடுக்கிட்டு போவார். வேலையில் கவனம் செல்லவே இல்லை. மேலதிகாரியின் ஜென்டில் ரிமைண்டர்ஸும் சிறிது சிறிதாக வார்னிங்காக மாறிவிட்டது. வேலை பறிபோகுமோ என்ற பயமும் கூடவே தொற்றி கொண்டது. நான் ஏன் இப்படி மாறிப்போனேன்? குமாருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. போராட்ட காலத்தில் எதையும் எல்லாவற்றையும் தாங்கிய எனக்கு இன்று இப்போது செக்யூர் மற்றும் சேஃபான இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் எதற்காக பதட்டமாக இருக்கின்றது? அவருக்கே விடை தெரியவில்லை. எவரிடமும் மனம் திறந்து பேசவும் முடியவில்லை. எல்லோரிடமும் எரிந்து விடத் தொடங்கினார். யாராவது குமாரிடம் அவர் நடந்து கொள்ளும் விதத்தை சுட்டி காட்டினால் அவருக்கு கோபம் மட்டுமே வந்தது. தனிமையாயிருந்தால் பிரச்சனை இல்லை. வீக்கெண்டில் குடிக்கும் அல்கஹால் இப்போது தினம் தினம் அவருக்கு தேவைப்பட்டது. குடிக்காவிட்டால் தூக்கம் வேறு வராது. பயங்கர கனவுகள் தொல்லை தொடரும். எனக்கு என்னதான் நடக்கிறது? நான் ஏன் இப்படி ஆகிறேன்? மனதில் விடை தெரியாத கேள்விகள். மனைவி மற்றும் நண்பர்கள் கொடுத்த தைரியத்தில் இந்த கவுன்சிலிங் செஷனுக்கு வந்த குமார் முதன் முதலாக தனது மனதை அலைக்கழிக்கும் விடயங்களை பகிரத் தொடங்கினார். நம்பிக்கை ஒலுக்கீற்று குமாரின் வாழ்வில் விளக்கு வங்கியது. இந்த நிகழ்வில் வரும் குமாரின் வாழ்வினை தடம் புரளச் செய்தது போஸ்ட் ட்ராமெட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் எனும் ஒரு வகை மனோவியாதியாகும். PTSD என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த நோய் பொதுவாக 7-8 மக்களிடம் காணப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலாக பெண்களிடம் காணப்படும் இந்த நோய் மனத்தளவில் அல்லது உடலால் பாதிக்கப்பட்டதன் தொடர்பாகவே வெளிப்படுகின்றது. போஸ்ட் ட்ராமெட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்பதன் விளக்கம் அதிர்ச்சியின் விளைவாக ஏற்படும் மன அழுத்தம் என்பதாகும். இயற்கை மற்றும் செயற்கையாக ஏற்படும் பேரழிவுகள், பாலியல் வன்முறைகள், எதிர்பாராத இழப்புகள் மற்றும் உள ரீதியாக பாதிப்பினை ஏற்படுத்தும் எந்த ஒரு நிகழ்வும் இந்த மாற்றத்தினை ஒருவருக்கு தோற்றுவிக்கலாம். எந்த வயதிலும் ஏற்படக்கூடிய இந்த தாக்கம், இதனை ட்ராமா என்று நாம் சொல்லுவோம், ஒன்று அல்லது பல தொடர் அதிர்ச்சிகளின் வெளிப்பாடாக ஏற்படலாம். மனதளவில் ஏற்படும் இந்த மாற்றங்கள் சில வாரங்களிலும் தென்படலாம் அல்லது சில வருடங்களின் பின்னரும் கூட வெளிப்படலாம். இளம் வயது மற்றும் முதிர் வயதினருக்கு ஏற்படும் தாக்கமே அதிகமான மன அழுத்தங்களை இங்கே தோற்றுவிக்கும். மேலும் பெண்களுக்கும் வேறு மன நலநோய் சிகிச்சை பெற்றவர்களுக்கும் வாழ்வாதாரம் மற்றும் கல்வி தகமை குறைந்தவர்களுக்கும் இந்த நோயின் தாக்கம் அதிகளவில் ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஒரு பிரச்சனையை ஒருவர் எதிர்கொள்ளும் திறன், அதாவது ரெசிலியன்ஸ் என்பது அவரது வளர்ப்பிலும் முந்தைய நிகழ்வுகளை அவர் எதிர்கொண்ட ஆற்றலிலும் மற்றும் அவரது குடும்ப உறவுகள் சமூக கலாச்சார பாதுகாப்பு கட்டமைப்பினாலுமே தீர்மானிக்கப்படுகின்றன. குமாரினது ரெசிலியன்ஸ் அவரது அந்த பிரச்சனையான காலகட்டத்தினை ஒருவித தாக்கங்களுமின்றி கடக்க உதவியிருந்திருக்கலாம். ஆனால் பின்னர் அவர் பார்த்த ஆங்கில படம் இந்த மன அழுத்தங்களை அவருக்கு ஏற்படுத்தி ஒரு ட்ரிகராக, ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கின்றது. இந்த PTSD நோயினை கண்டறிவதற்கான சில டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியாக்களை இங்கு பார்ப்போம். முதலாவது, இதில் பாதிக்கப்பட்டவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த அதிர்ச்சிக்கு, அதாவது ட்ராமாவுக்கு ஆளாகி இருத்தல் வேண்டும். இது அவருக்கு மனதளவிலோ அல்லது உடல் அளவிலோ பலத்த காயத்தையோ அல்லது ஒரு விதமான மரண பயத்தையோ உருவாக்கியிருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த அதிர்ச்சியை பற்றிய நினைவுகளோ, அதாவது தாட்ஸ், உருவங்களோ, இமேஜஸ், உணர்வுகளோ, பெர்செப்ஷன்ஸ் அல்லது திகில் நிறைந்த கனவுகளோ, நைட்மேர்ஸ், திரும்ப திரும்ப ஏற்பட்டு அவரது ஆழ் மனதில் ஒரு விதமான பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அந்த அதிர்ச்சியை நினைவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு சிறு நிகழ்வும் கூட மனநல பாதிப்பினை அவருக்கு ஏற்படுத்தலாம். மூன்றாவது, அந்த அதிர்ச்சி பற்றிய நினைவுகளையும் மற்றும் அது நடந்த இடங்களையும் மனிதர்களையும் மற்ற நடவடிக்கைகள் பற்றிய நினைவுகளையும் தவிர்க்கும் நடவடிக்கைகளில் இவர்கள் எப்போதும் ஈடுபடுவார்கள். நம்னஸ் எனும் ஒரு விதமான மரத்து போகும் தன்மை மற்றும் சாதாரண நடவடிக்கைகள் ஒன்றிலுமே நாட்டமில்லாத ஸ்திரமற்ற தன்மை, சாதாரண வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டிருக்கும், அதாவது டிட்டாச்ட் ஃபீலிங்ஸ் போன்ற உணர்வுகளும் இவர்களுக்கே காணப்படலாம். நான்காவது, உணர்ச்சி வசப்படுதல், அதி உயர் தூண்டுதல், ஹைப்பர் அரௌசல் போன்ற நிலையினை எட்டுதல், எரிந்து விழுதல், கோபம் மற்றும் திடுக்கிடுதல், ஸ்டார்டில் ரெஸ்பான்ஸ் போன்ற உணர்வுகளை இவர்கள் இலகுயில் வெளிப்படுத்துவார்கள்.
ஐந்தாவது, இந்த உணர்வுகள் இவர்களுக்கு கடுமையான அதிர்ச்சியையும் மற்றும் அவர்களது தொழில் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் பாரதூரமான தாக்கங்களையும் ஏற்படுத்தலாம். இந்த உணர்வுகளில் இருந்து விடுபட அவர்கள் ஆல்கஹால் மற்றும் வேறு போதை வஸ்துகளையும் பாவிக்க தொடங்குவார்கள். இந்த பிடிஎஸ்டிக்கான சிகிச்சை முறைகள் பல வழிகளையும் உள்ளடக்கியவை. மருந்து வகைகள், சைக்கோதெரப்பி எனும் விசேட உளவியல் சிகிச்சை முறைகள் மற்றும் சமுதாய கட்டுப்பாட்டு முறைகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற சிம்டம்ஸ்களுக்கான மருந்து வகைகள் மற்றும் ஆல்கஹால் மற்றைய போதை மருந்துகளுக்கான சிகிச்சை முறைகள் என்பன விசேட வைத்திய நிபுணர்களின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டும். உளநல சிகிச்சை முறைகளான சிபிடி, அதாவது ட்ராமா பேஸ்ட் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மற்றும் சப்போர்ட்டிவ் தெரப்பி என்னும் சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ப்ரொலாங் எக்ஸ்போஷர் தெரப்பி எனப்படும் சிகிச்சை முறையை இங்கு சற்று விரிவாக பார்ப்போம். பாதிக்கப்பட்டவரை அந்த அதிர்ச்சியினை மீண்டும் உணரப்படுத்தி அவர்களது ரவுசல் பிஹேவியர்ஸ், அதாவது கிளர்ந்து எழும் ஆக்ரோஷமான உணர்வுகளை அவர்களது நினைவுகளின் எல்லைகளுக்கு உட்படுத்தி அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேறொரு பரிமாணத்தில் அவர்களது மனதில் பதியப்படுத்தலாம். இதனை நாங்கள் காக்னிட்டிவ் ப்ரோசஸிங் அண்ட் ரீஃப்ரேமிங் டெக்னிக் என்று சொல்லுவோம். இந்தவித முறைகள் விசேடமாக பயிற்சி பெற்ற உளவியல் நிபுணர்களாலேயே மேற்கொள்ளப்படலாம். மற்றைய சமுதாய பாதுகாப்பு முறைகளாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பான உறைவிடம், உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகளை கவனித்து ஒழுங்கமைக்க வேண்டும். சோஷியல் சர்வீஸ் ஏஜென்சிஸ் மற்றும் போலீஸ், சிவில் டிஃபென்ஸ் போன்ற மற்ற ஏஜென்சி மூலம் இதனை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமக்கு ஒரு பாதுகாப்பு வட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற நம்பிக்கை வரும் பட்சத்தில் அவர்களது மன உளைச்சல்கள் மற்றும் கவலைகள் படிப்படியாக அகல்வதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதுவே அவர்களது உளவியலுக்கான சிகிச்சையின் முதல் படியாகும். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் எமது சமுதாயம் பிடிஎஸ்டி எனும் மிகப்பெரிய மனோவியாதியினை எதிர்கொள்வது ஒரு சவாலாகும். தகுந்த ஆலோசனைகளையும் சிகிச்சை முறைகளையும் விசேட மனநல மற்றும் உளவியல் நிபுணர்களின் உதவியுடன் சரியான நேரத்தில் சரியான முறையில் பெற்றுக்கொள்வதன் மூலம் இந்த சவாலினை நீங்கள் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
படைத்தவர் யோகேஷ் புஷ்பராஜா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.